ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விருத்தகுமார பாலரான படலம்.
வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
விருத்தகுமார பாலரான படலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கதை. விக்ரமன் இந்த நாட்டை முறை செய்து கொண்டு வருகின்ற அந்த நாட்களில் ஒரு சைவ அந்தணன் இருந்தார். சைவ அந்தணன் அப்படின்னா யாருன்னா சிவாச்சாரியர் கிடையாது. மரபிரண்டும் சைவநறி வழிவந்த கேண்மையினார் மறையோதும் அந்தணர்கள் ஸ்மார்த்தர்கள். அந்த ஜாத்தியிலேயே பரமேஸ்வருடைய உத்கர்ஷத்தை பரமேஸ்வருடைய கிருப்பையினால் அறிஞ்சு சிவதீட்சையில் ஆசைப்பட்டு சிவதீட்சைகள் பெற்ற அந்த பிராமணர்களுக்கு மகா சைவர்கள்னு பேர். அவர்கள தான் சைவ பிராமணர்கள் சைவாந்தர்கள் அப்படின்னு சொல்கிறது. தீட்சையினால் என்ன உண்டாருது அப்படின்னு கேட்டால், தீட்சைங்கிறது ஒரு சம்ஸ்காரம். ஒரு பொண்ணு இருக்கா, அவள் கல்யாணம் ஆகாத வரையும் எல்லாத்தையும் சமமாக பழகின்னு இருக்கா, அவள் மனசில் ஒன்றும் விகாரம் இல்லை. இவர் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு அந்த தாலியை கட்டின உடனே அவளுக்கு யாரும் சொல்லி கொடுக்காமலேயே அந்த பர்த்தாட்ட ஒரு அந்தரங்க பக்தியும் பிரியமும் வருது, தானாக வருது சம்ஸ்காரத்தினாலேயே. அவருக்கு நம்ம அடங்கி வாழணும், அவர் சொன்னால் கேட்கணும், அவருக்கு பிடிக்காது நமக்கு இப்போ செய்யக்கூடாது, அவருக்கு பிடிச்சது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நாத்தனாத்திலேருந்தோ மாமியார்ட்டிருந்தோ ஆத்துக்காருக்கு என்ன பிடிக்கும்னு நேரடியாக அவர்கிட்ட கேட்காம நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அந்த சம்ஸ்காரத்தினாலே வருது. அதுபோல் சிவதீட்சையினால் பரமேஸ்வரன்ட்டு அந்தரங்க பிரியம் வரும். அதனால தான் சிவதீட்சை எடுத்துக்கணும். நம்ம பொத்தாம் பொதுவாக எல்லாம் ஒன்றுன்னு இருக்கிறத விட ஒரு சுவாமிகிட்ட நமக்கு அந்தரங்க பிரியம் வரணும். அது வந்தால் நம்மளை அது காப்பாற்றும், கரை சேர்க்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இல்லை, நமக்கு சம்ஸ்காரம் ஆனாலே போகிறோம். அப்புறம் மீதியெல்லாம் சுவாமி பார்த்துப்பார், அவர் பத்தி இல்லையா அவர் பார்த்துப்பார், நமக்கு வேலை ஒன்றும் இல்லை, சும்மா இருந்தாலே போகிறோம் நம்ம. அதனால் இப்படி சம்ஸ்காரமானவாளுக்கு பரமேஸ்வரன்ட்ட அந்தரங்க பக்தி வரும். அப்படிப்பட்ட ஒரு பித்ருவர்க்கம் மாதாமக வர்க்கம், அதான் உபய வம்சம்னு சொல்கிறது. இந்த ரெண்டுலேயும் இப்படி சைவர்களாக இருக்கிற பிராமண ஜாதியில் தான் போய் ஞானசம்பந்தர் பிறந்தார் அப்படின்னு சேர்க்கிறார் சொல்கிறார். அதை சொல்லணும்னு சொல்கிறார். மரபிரண்டும் சைவநறி வழிவந்த கேண்மையினார். இவருடைய பிதிருவர்க்கமும் சரி மாதாமக வர்க்கமும் சரி அம்மாவோட அப்பா அந்த வர்க்கமும் சரி சிவதீட்சை ஆனவா, அந்த சம்பிரதாயத்தில் தான் அவள் ஸ்மார்த்தாளாக இருந்தாலும் வேதமோதிகின் தந்தர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் சம்பந்த பெருமான் போய் பிறந்தார். அப்படி ஒரு சைவ பிராமணர் இருக்கார், அவருக்கு விரூபாக்ஷன்னு பேர். அவருக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுக்கு சுபபிரதைன்னு பேர். அவள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளாக குழந்தைகள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் தேவியும் உபாசனம் பண்ணுறவா, சப்த மாதர்களுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு கௌரி அப்படின்னு பேர் வச்சா. அந்த கௌரி விட்ட குறை தொட்ட குறையாக பிறந்திருக்கிறார். இந்த ஜென்மாவில் சில பேர் நல்ல ஆச்சார அனுஷ்டானங்கள் இருந்தோம் சத்பக்தி இருந்தோம் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா அதுக்காக அவளும் வருத்தப்பட வேண்டாம் நாமும் வருத்தப்பட வேண்டாம். என்ன காரணம்னா, அவள் இப்படி கஷ்டப்படுறதுனால தங்கத்தை தட்டாம் உருக்கி ஆபரணமாக பண்ணுற மாதிரி சுவாமி பண்ணுறார். இந்த கஷ்டத்தோடு அவளுக்கு இந்த ஜென்மாவோடு இந்த கஷ்டம் போயிடும், அதுக்கப்புறம் அவளுக்கு சுவாமியுடைய பாதாரவிந்தான் அர்த்தம். இந்த கஷ்டம் அவள் பட்டுதான் ஆகணும். ஏன்னா பூமியில் இருக்கிற தங்கம் கருப்பாக இருக்கும், தங்க விமானம் பண்ணுறது நீங்கள் சுவாமிக்கு தங்கம் கண்ணை பறிக்கிறது, அது கஷ்டப்படாமலாம் இப்படி வந்திருக்கு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தத்தாங்கையில். அதை போல் இந்த கஷ்டமானது இருக்குது. அதனால தான் அவ்விய நெஞ்சத்தார் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ரொம்ப நல்லவாள்லாம் கஷ்டப்படுறா, சில பேர் வந்து ரொம்ப மோசமானவாள்லாம் நல்லா இருக்கா, இதை நீங்கள் நினச்சி பாருங்கோ அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டார். இதுக்கு அவர் ஒன்றும் உத்தரம் சொல்லலை, ஏன் எப்படின்னு சொல்லலை. என்ன இன்றைக்கி இவன் வந்து சௌக்கியமாக இருக்கான்னு சொன்னால் ஜன்மாந்தத்தில் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கிறான், அதை அந்த பேங்க் பேலன்ஸை அவன் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு நாள் நிற்கும் அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்லவன் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நீ கஷ்டப்படாத, அவன் கஷ்டப்படுறதோடு அவன் கஷ்டம் நீங்கிடும், அவன்கிட்ட அந்த கஷ்டம் கஷ்டப்படும் அவ்வளோதான். என்ன காரணம், அவன் கஷ்டப்பட மாட்டான், அவன்கிட்ட அந்த கஷ்டம் கஷ்டப்படும். இப்படி கஷ்டப்படுறதுக்குன்னு இந்த கௌரி பிறந்திருக்கா. பொதுவாகவே ஸ்திரீ ஜென்மாங்கிறது கஷ்டப்படுறதுக்குன்னே பிறக்கிறதுன்னு சொல்கிறேன். என்ன காரணம்னா, சீதை கஷ்டப்பட்டுருக்கா. திருமாலே ராமனா வந்து ஒரு ராஜாவே கல்யாணம் பண்ணிட்டு அவள் சௌக்கியமாக இருந்தான்னு ராமாயணத்தில் எங்கேயுமே இல்லை, அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. கடைசியில் என்ன பண்ணிட்டா, பூமியை பிறந்துட்டு போயிட்டா அப்படின்னு பார்க்குறோம். இந்த கௌரி அவ்வாறு பிறந்தாள் விட்ட குறை தொட்ட குறையாக. அவளுக்கு 5 வயசு ஆகும்பொழுது அவள் அப்பாட்ட போய் கேட்குறா, அப்பா இந்த ஜென்ம சம்சார பந்தத்திலிருந்து நீங்குவதற்கு எனக்கு அம்பாளுடைய மந்திரத்தை எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோ. அப்போ சுவாமியுடைய மந்திரம் உபதேசம் பண்ணக்கூடாதா? அதையும் பண்ணலாம். ஆனால் ஸ்திரீகளுக்கு அம்பாளுடைய மந்திரத்தில் முதல்ல அதிகாரம் வருது, அதுக்கப்புறம் சுவாமி மந்திரத்தை எடுத்துக்கலாம். அதனால் அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் அந்த பாலா மந்திரத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணார். அதை அவள் புரஸ்தரணம் பண்ணி 8 வயசாகுது. 8 வயசில் அவளுக்கு கன்னியாதானம் பண்ணக்கூடிய ஒரு வயசானது வந்துடுச்சு. அந்த குழந்தை பெரியவளாகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு அந்த காலத்தில் கன்னியாதானம் பண்ணுவாள். அதுக்கு தான் கன்னியாதானம்னு பேர், கன்னிக்கையாக இருக்கும்போது தானம் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய நல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு அவள் அப்பா நினச்சிட்டு இருக்கா. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரி சாப்பாட்டு பிக்ஷைக்காக அது வசல வந்து நிற்கிறான். பிக்ஷான் தேகி அப்படி விதி வழி மதி செல்லும். சில நேரங்களில் ஏன் இப்படி இவாள்லாம் நடந்துக்கிறான்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணும், புத்தியை வந்து அந்த ஜன்மாந்திர கர்மா வந்து மறைச்சிடும். விதி வழி தான் மதி செல்லும். அதனால அந்த விருபாக்ஷங்கிற அந்த பிராமணருக்கு என்ன தோணுது, ரொம்ப அழகாக இருக்கான் இவன், பஸ்ம திருப்புன்றம் தரிக்கலை, திருமண் தரிச்சிருக்கிறான், வைஷ்ணவனாக இருக்கிறான், இருந்தாலும் வேதங்களை படிச்சிருக்கிறான். அவன் வந்து வேதம் சொல்லி பிக்ஷை கேட்கும்போது ஸ்வரசுத்தமாக ஸ்பஷ்டமாக வேதம் சொல்கிறான். இவனுக்கு நம்முடைய கன்னிகையை தானம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தோணி யாரையும் கேட்காமல் என்னுடைய கன்னிகையை உனக்கு தானம் பண்ணினேன் அப்படின்னு நீர் வார்த்துட்டார். இதில் என்ன சூக்ஷ்மம்னு கேட்டால், கன்னியாதானம் பண்ணுற பிதா கன்னிகையை தானம் பண்ணும்போது அந்த மாதா தீர்த்தம் கொடுத்து தான் தானம் பண்ணணும் அப்படிங்கிறதோ, அந்த கன்னிகை பக்கத்தில் இருக்கணுங்கிறதோ இல்லை போல, அந்த நிர்பந்தங்கள் கிடையாது போல. இது இல்லைங்கிறது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டால், சம்பந்த பெருமானுடைய விவாகத்தில் அந்த மாதா பிதாக்கள் சம்பந்த பெருமானுக்கு கன்னியாதானம் பண்ணும்பொழுது அந்த கன்னிகை அங்கே இல்லை. கன்னியாதானம் முடிஞ்சு பாணிகிரகண காலத்தில் தான் ஆதிபூமியாகின்ற கல்யாணம் எடுக்கி அந்த பெண்ணை அழைத்துண்டு வந்தார்கள் அவருடைய சகோதரர்கள் அப்படின்னு சேக்கடவர் பாடியிருக்கார். ஆகவே பிதா கன்னியாதானம் பண்ணும்போது கன்னிகையை பக்கத்தில் வச்சுன்னு பண்ணணுங்கிறது சட்டம் கிடையாது. அவர் பிக்ஷுனா வந்த அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரிக்கு தன்னுடைய பெண்ணை தானம் பண்ணிவிட்டார். பண்ணிட்டோடனே சுற்றத்தாரர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. விதி வழி மதியின்னு அவனை திட்டினார், திட்டி புலந்தார்கள். அந்த அம்மா கண்ணீர் சிந்தினார். இருந்தாலும் அப்பாவுடைய உரிமை தான், உரிமையை யாரும் பறிக்க முடியாது, அப்பாவுக்கு தான் உரிமை இருக்குது. உரிமை உள்ளவன் அந்த தானத்தை பண்ணிட்டதுனால அது சட்டப்படி செல்லுபடியாகும். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்த்தார்கள், அதெல்லாம் பொருத்தமாக இருக்குது. ஆகவே விதி வழி மதி சென்றாலும் ஒரு உத்தம தபஸ் இவருக்கு இருக்கிறதுனால தப்பு நடக்கிறதுக்கு வழி இல்லை. கோத்திர பொருத்தம் இருக்குது, குல பொருத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன்றே ஒன்று மனசு நெருடிகிட்டே இருக்குது. என்னென்னா அவன் வந்து பாஷண்டனாக இருக்கான். யார் வந்து 6 ரிஷிகள்னால பிராமணாலாக நீங்கள் பிறந்திருந்தாலும் அந்தரங்க சிவபக்தி இல்லாமல் நீங்கள் பஸ்ம விமுகாலாக போக கிடவுதுன்னு சபிக்கப்பட்ட அந்த ஜென்மா எடுத்திருக்கிறான். புராணங்கள் இப்படி சொல்கிறது. பிராமணாளில் யார் விபூதி தரிக்காமல் இருக்காளோ, யார் சிவனை வந்து பூஜை பண்ண சிவனை வந்து தன்னுடைய சுவாமியாக எடுத்துக்காமல் இருக்காளோ, யார் அந்த ஜென்மா எடுத்த காரணத்தினாலேயே இயல்பாக மீன்குட்டிக்கு நீந்த கத்துத்தர தேவையில்லை என்பதை போல சிவன் எந்த பண்ணுறாளோ அவள் சாபத்தினால பண்ணுறான். அந்த தப்பை பண்ணுறதுக்குன்னே அவள் ஜென்மா எடுத்திருக்கா. அப்படி அவளுக்கு பாஷண்டாள்னு பேர், கெட்டு போனவ. அந்த பிறவியை இவன் எடுத்திருக்கிறான், அது தெரியாமல் கொடுத்துட்டான் இவன், இந்த அப்பன் கொடுத்துட்டான் என்று எல்லாருக்கும் கேதம். இருந்தாலும் இது கௌரியுடைய தலையெழுத்து என்பதுதான் உண்மை. ஆகவே கௌரி அந்த புகுந்த வீட்டிற்கு போய் கொடுத்தனம் பண்ணுறா. கொடுத்தனம் பண்ணும்போது பிறந்த வீட்டில் அப்பாவை திட்டுறா, புகுந்த வீட்டில் மருமகளை திட்டுறா. அந்த பிரம்மச்சாரி இந்த பெண்ணை தானம் வாங்கிட்டு வந்துட்டான். அப்படி தானம் பண்ணும்போது அந்த அப்பா என்ன பண்ணாரா, தலையிருந்து கால்வரியும் தங்கத்தால் கவச்சம் போட்டாமல் நகசாத்தி அனுப்பிச்சாரம். அதனால் அந்த திரவியம் கனகம் வர்றதுனால சந்தோஷனா மாப்பிள்ளை வந்துட்டான். ஆனால் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இவாள்லாம் பிடிக்கலை. நெத்தியில் விபூதிட்டுக்கிறா இவ, வாயில் சிவசிவான்னு சொல்கிறா, அதெல்லாம் அவளுக்கு கேட்கறது காதை புத்திக்கிறா, கண்ணை முடிக்கிறா. நெத்தியில் விபூதிட்டு கூடாதுன்னு அவள் சட்டம் போடுறா, வாயால் சிவநாமம் உச்சரிக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறா. ஆனால் இவளுக்கு இதெல்லாம் ரத்தத்திலேயே இருக்கு, அதனால் இவளால் பண்ண முடியல. அப்போ அவளுக்கும் இவளால் சிரமம், இவளுக்கும் அவளால் சிரமம். இவளுக்கு தபஸ் இருக்கிறதுனால அவள் கொடுக்குற சிரமத்தை இவளால் தாங்க முடியும். அவளுக்கு தபஸும் கிடையாது விவேகமும் கிடையாதுங்கிறதுனால இவளை அவளால் சகிக்க முடியாது. இதான் விஷயம். என்றைக்குமே ஒருத்தர் நம்மளை வந்து சிரமப்படுத்துகிறான்னா சிரமப்படுத்துகிறவளுக்கு தான் சிரமம் அதிகம், சிரமப்படுறவனுக்கு சிரமம் குறைச்சல். சிரமப்படுறவனுக்கு தபஸ் இருந்ததுன்னா சிரமம் குறைச்சல். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் வள்ளுவர் சொல்லியிருக்கார். கஷ்டத்துக்கே கஷ்டத்தை கொடுத்துருவாளா, என்னன்னா நீ என்ன வேணால் கஷ்டப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி இவள் அங்கே வந்து மகாதேவரை தியானம் பண்ணிட்டு இருக்கா. இவள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நியமம் வச்சுருக்கா, நல்லா கவனிக்கணும். பெரிய புராணத்தில் பக்தாள்லாம் ஒரு நியத்தி நியமம் பண்ணிருக்கா. என்னென்னா நாமெல்லாம் ஏதோ ஒரு நியமம் சிம்பிளாக எளிமையாக இருந்தால் கூட நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அன்றாடம் ஒரு 5 தேவார பதிகமாவது பாராயணம் பண்ணாமல் தூங்க போகிறதில்லை. ஊரில் இருந்தால் ஒரு காலமாவது சுவாமி தரிசனம் பண்ணாமல் சும்மா இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு காலமாவது சுவாமி தரிசனம் பண்ணுறது. கிரகஸ்தனாக இருந்தால் யாராவது ஒரு அதிதிக்காவது ஒரு பிடி சாதமாவது போடுறது. அப்படிலாம் இருந்திருக்கிறா. உச்சிக்காலத்துக்கு வருவா சொக்கநாதரை பார்க்கறதுக்கு. ஊர்க்கார மூஞ்சி வெளியூர்க்கார மூஞ்சிங்கிறது தெரியும். அப்படி பரதேசி, பரதேசின்னா ஒன்றும் இல்லாதன்னு அர்த்தம் கிடையாது. பரதேசினா வெளியூர்க்காரன்னு அர்த்தம். அவனை கூப்பிட்டு சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் எங்காத்துக்கு சாப்பிட வந்துருங்க அப்படின்னு நினச்சின்னு போகிறோம். ஒத்தனாவது வெளியூர்க்காரனுக்கு சாப்பாடு போடாமல் சாப்பிட்றது இல்லை. நித்தியப்படி சிவகங்கையிலையோ இந்த பொற்றாமலையிலையோ சாணம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. அப்படி ஏதோ ஒரு நியத்தி வச்சுக்கணும், நியமம்னு வச்சுக்கணும். அந்த நியமத்தை வச்சுட்டா தான் சில நேரங்களில் நியமத்தை நம்ம அதை காப்பாற்ற முடியாமல் சிரமங்கள்லாம் வரும். அந்த சிரமத்தை மீறி நியமத்தை காப்பாற்றும் போது தான் நமக்கு தபஸ் அதிகமாக இருக்கும். எதை போலன்னா தபஸுங்கிறது எலாஸ்டிசிட்டி. ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் இருக்குது. அந்த ரப்பர் பேண்டு எப்போ அது பயன்படுறது, அதை விட பெரிய ஒரு பொட்டலத்தை அது கட்டும்பொழுது அது விரிஞ்சு கொடுத்து பயன்படும். நாம் அஷ்டமி விரதம், சோமவார விரதம், பிரதோஷ விரதம்லாம் ஏன் இருக்கும்? எல்லா நேரத்துலையும் பசிக்கிறதுனால சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. பசி வரத்துக்கு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. பசிக்குமே கையில் டிஃபன் கட்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. வி டோன்ட் லீவ் பை மியர்லி பிரெட் அண்ட் பட்டர். போகிற இடத்துல நமக்கு பகவான் கொடுப்பாருங்கிற எண்ணிக்கை இருக்கணும். கட்டு சாதம் கட்டிகிட்டே போகக்கூடாது எல்லா இடத்துலையும். கோழிக்கோட்டில் நம்ம வந்து ட்ரைனிங் போட்டுடுறோம். அங்கே ஒரு சைவ ஹோட்டல் கூட இருக்காது. அங்கே இட்லி கூட வாங்கி சாப்பிட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாழைப்பழத்துலேயும் டீலேயுமே ஓட்டணும். அதுக்கு வயதை சுருக்கி பழகிறதா தான் முடியும். அப்போ ஒரு ரப்பர் பேண்டுக்கு அது இழுத்து கட்டி பழகியிருந்தா தான் அது பயன்படும் என்பதை போல நமக்கும் நம்முடைய கருவிக்கரங்களும் மனசும் உடம்பும் நம்ம தவத்தினால அந்த ஊரை வருத்தி பழகி இருக்க வேண்டும். உடம்ப கஷ்டப்படுத்தி பழகணும், சௌக்கியமாக வச்சுட்டே பழகக்கூடாது, சிரமப்படுத்தியே பழகணும். அப்போ ஒரு நியமம் வேணும். ஒரு நியமம் இருக்கும்போது நியமத்துக்கு சுவாமி என்ன பண்ணுவார், சோதனை ஏற்படுத்துவார். அந்த சோதனையிலும் நியமத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். கௌரி என்ன நியமம் வச்சுருந்தாருன்னா, அன்றாடம் சிவபக்தால தரிசனம் பண்ணணும். என்ன கவனிக்கோ, அன்றாடம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணணும்னு நம்ம நியமம் வச்சுக்கல. அன்றாடம் ஒரு பக்தால தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நியமிச்சிருந்தா. ஒரு நாள் அவளால் அது முடியலை. அது எந்த நாள்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே இவளை வச்சு பூட்டிட்டு சொந்தக்காரா கல்யாணம் சொல்லி அந்த சுற்றத்தாரெல்லாம், அந்த புகுந்த வீட்டு சுற்றத்தாரெல்லாம், அந்த வைஷ்ணவர்கள்லாம் வீட்டை விட்டு நீ வெளியில் போகாதுன்னு அவள் வெளியில் வெளியில் பூட்டின்ட்டு இவளை உள்ளே தள்ளிவிட்டும் புறப்பட்டு போயிட்டான். இவ நித்தியப்படி என்ன பண்ணுவேன், வீதிக்காவது வந்து தெருவில் யாராவது பசுமதாரிகளை பார்த்து கன்னத்தில் போட்டுட்டு போயிடுவேன். நித்தியப்படி கல்யாணம் ஆனதுலேருந்து பிறந்தாத்தில் இருக்கும்பொழுது ஆற்றுக்கே அவளெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு பாத்தியம் கொடுத்து அவளுக்கு போஜனம்லாம் பண்ணி வச்சுருக்கிறான். அவள்கிட்ட கையில் விபூதி வாங்கிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் புகுந்த வீட்டில் அந்த சைவ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நேரம் கிடைக்கும் போது வீதியில் போய் பஸ்மருத்ராட்சம் தரிச்சுட்டு வர யாராவது ஒரு பக்தாவை பார்த்து தூரத்துலேருந்து கன்னத்தில் போட்டுண்டு அவளை வணங்கிட்டு வருவாள் தரிசனம். அந்த நியமமானது இன்னைக்கு தடைப்பட்டு போயிடுது. அதனால அழறா, பகவானே நான் எப்படி ஜீவிப்பேன், பக்த தரிசனம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொக்கநாத பெருமான் நினைச்சு அவன் வருந்தும் பொழுது சொக்கநாத பெருமான் ஒரு பக்த வேஷத்தில் வந்தார். நன்னா கவனிங்கோ, அவரே ரிஷபாரூடரா, கையில் சூலத்தோட தலையில் கங்கையோட சந்திரக்கலையோட பக்தில் மீனாட்சியோட வந்தார்னா, சுவாமியை நீங்கள் வந்தேன், ரொம்ப நன்றி, எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுங்கோன்னு இவன் கேட்பேன். என்ன வரணும்னு கேட்பார், எனக்கு ஒரு பக்தாள் வேணும்னு கேட்பேன். அதனால அதுக்கெல்லாம் அவர் வேலை வச்சுக்கல. இதெல்லாம் இப்படி சுற்றி வச்சு இவளுக்கு அனுகூலம் பண்ண வேண்டாம், போகும்போதே இப்போ சிவபக்த வேஷத்தில் போயிடுவோம் அப்படின்னு வேற. அதுதான் சிவபக்தாவுடைய பெருமை. யாருடைய தரிசனத்தினால நம்முடைய ஜென்மாந்திர பாவங்கள் விலகுமோ, யாருடைய தரிசனத்தினால 1000 கங்கையில் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்குமோ, யாருடைய தரிசனத்தினால நம்ம அனந்தக்குடி அன்னதானம் பண்ணின புண்ணியம் கிடைக்குமோ, யாருடைய தரிசனத்தினால யார் ஜங்கம லிங்கம்னு சொல்லப்படுறாளோ, கோயிலில் இருக்கிற ஸ்தாவர லிங்கத்தை தரிசனம் பண்ண முடியாட்டாலும் இந்த ஜங்கலிங்கத்தை தரிசனம் பண்ணுறது நமக்கு மிகப்பெரிய பாக்கியமோ, யாருடைய பெருமையானது வேத ஹிருதயத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்மளாம் நித்தியப்படி ஒரு மந்திரம் சொல்கிறோம், அதோட அர்த்தத்தை நம்ம விசாரிக்கிறது இல்லை. நமோ அஸ்து நீல கிரீவாய சகசிராட்சாய மீடுஷே அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேபியோகரன் நமஹா அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரம் கோடி கொடுக்கக்கூடிய மந்திரம், வேத மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஒரு பாண்டியராஜட்ட சொன்னால் எழுத்துக்கு 100,000 தருவான். அப்படிப்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் எப்படி இருக்குன்னா, ரெண்டு அடியில் இருக்கு, ரெண்டு சம பாகமாக இருக்கு. ஒரு பாதியினால சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுறது, நமஸ்காரம் சொல்கிறது, இன்னொரு பாதியினால சிவபக்தாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. அவ்வளோ ரகசியமான மந்திரம் இது. ஒரு பாதி என்ன பண்ணுறது, ஒரு கொண்டக்கடலைக்கு ரெண்டு பாதியும் சமமாக இருக்கும். அதுபோல் இந்த மந்திரத்தினுடைய அக்ஷரங்களை எண்ணெல்லாம் சமமாக இருக்கும். அப்போ இந்த மந்திரத்துக்கு பரமேஸ்வரன்ட்டையும் பரமேஸ்வர பக்தாள்கிட்டையும் சமபுத்தி இருக்குது. அவர் வந்து பரமசிவலிங்கம், இது பரமசிவலிங்கத்தினுடைய ஜங்கமலிங்கம். நம்ம மாத்துக்கு வர லிங்கம், நடந்து வர லிங்கம். ஜங்கமம்னா மொபைல்னு அர்த்தம். ஜங்கமம் என்பது மொபைல், சுவாமி இம்மொபைல். நமோ அஸ்து நீலக்ரீவாய சகசிராட்சாய மீடுஷே அப்படின்னா, கருப்பு கழுத்து கொண்டவனும் ஆயிரம் கண் கொண்டவனும் கேட்ட வரங்களே மேகம் போல பொழிபவனாகின்ற பெருமானுக்கு இந்த நமஸ்காரம் உரியது அப்படின்னு அர்த்தம். நீலக்ரீவனுக்கு, சகசிராட்சனுக்கு, மீடுஷியாகின்ற பெருமானுக்கு நமகா என்றால் நமஸ்காரம், அஸ்து உரியது. நீலக்ரீவன்னா அவன் கருணையோடு இந்த உலகத்தை காப்பாற்றினுங்கிற அவன் கருணைக்கு நமஸ்காரம். சகசிராட்சன்னா ஆயிரம் என்பது எண்ணிக்கையற்றதின் பொருள். எண்ணில்லாத கண்கள் கொண்டவன், அவனுக்கு தெரியாமல் ஒரு நல்லது கெட்டது பண்ண முடியாது. ஆகவே யாரும் இல்லைன்னு தப்பு பண்ணிடக்கூடாது. சுவாமி இருக்கார். எங்கும் உளனொருவன் காணுங்கொள் என்று அங்கம் குலைவது அறிவு. பக்கத்தில் யாரும் இல்லைன்னு தப்பு பண்ணிடக்கூடாது. ஆயிரம் கண் கொண்ட பெருமான் இருக்கிறான், அவனுக்கு அஞ்சு நடக்க வேண்டும். சரி, அவனுக்கு அஞ்சு நடக்கிறதுனா அவன் நம்மளை பயமுறுத்திட்டுப்பானா? அவன் மாத்திரு ரூபம் கொண்டவன், கேட்டதெல்லாம் கொடுக்குறவன், மீடுஷி. இப்படி பரமாத்ம தத்துவத்தை மூணு நாமாக்கள்ல சொல்லிடுச்சு. அந்த பெருமானுக்கு நமஸ்காரம் உரியது. அஸ்து என்பது வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றுனா இந்த நமஸ்காரம் பெருமானுக்கு உரியது. ரெசிக்னேஷன், அதை நம்ம வந்து ஒப்புவிச்சுடுறது. ஒப்புவித்தல், பாரத்தை இறக்கியாச்சு. சொக்கநாதான்னு கூப்பிட்டா பாரம் இறங்கிடுத்தும். இறங்குமா? இறங்கும். ஒரு பன்றி தாய் தான் இறக்கின்ற காலத்தில் அப்போ பிரசவிச்சிருக்கிற 12 குட்டிகளுக்கு சாப்பாடு வேணும், பால் வேணும். சொக்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு அது மறிச்சுடுத்தும். சொக்கநாதர் வந்து பால் ஊட்டினார். அப்போ சொக்கநாதன் சொன்ன அளவில் அவருடைய கவலை நீங்கினது, பாரம் நீங்கியது. அதை போல் அதுக்கு தான் வியங்கோல்னு பேர், ரெசிக்னேஷன். இந்த நமஸ்காரம் பெருமானுக்கு உரியதுன்னு ரிசைன் பண்ணியாச்சு. எப்படி போலன்னா, ஒருத்தருக்கு முக்கியமான ஒரு செய்தியை எஸ்எம்எஸ் பண்ணிட்டோம், அவர் அதை பார்த்துருவார், தபாலில் போட்டுட்டோம், அந்த தபால் அவருக்கு போயிடும், ஒழுங்காக அட்ரஸ் எழுதியிருக்கோம். அதுபோல் இங்கிருந்தபடி சொக்கநாதரை நமஸ்காரம் பண்ணியாச்சு, அது அவருக்கு போயிடுது. ஆனால் அப்படி இல்லை, ஜங்கமலிங்கத்துக்கு அந்த ஜங்கமலிங்கத்தினுடைய காட்சியும் அனுகிரகமும் கிடைக்கும்போது உடனே அவள் காலை பிடிச்சுன்றணும். அங்கே வியங்கோள் கிடையாது. அத்தோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேப்யோகரன் நமகா அத்தகானா மேலும் நிறுத்தம். அஸ்ய சத்வானகா, அந்த பரமேஸ்வரனை தன்னுடைய மனதிலே கொண்டவர்கள், சத்தம்னா மனசு, அந்த பரமேஸ்வரனை பாவிக்கிறவா அவனுடைய பக்தர்களுக்காலே தேப்யகா அவர்கள் பொருட்டு அகரம் நமகா, நமஸ்காரம் செய்யப்பட்டது அப்படின்னு செய்து விட்டோம். இது பாசனஸ் சொல்றது. இந்த இறந்த காலம், இறந்த காலம் என்பது எப்பொழுதுமே விரைவை குறிக்கின்ற ஒரு காலம். நிகழ்காலத்தில் வருகின்ற இறந்த காலம் விரைவை குறிக்கும். எப்படி குறிக்கும்னா, நம்ம கோயில் கழிச்சுன்னு போகிறதுக்காக ஒருத்தர் வாசலில் வந்து ஹீரோ ஹோண்டாவில் நிற்கிறார். வாசல்லேருந்து அவர் வந்து ஹார்ன் கொடுக்குறார். நாம் அப்போ தான் வந்து ரசம் தான் சாப்பிட்டுருக்கோம். அடுத்தது மோர் சாதம் சாப்பிட்டுட்டு அட்டாலம் வச்சுட்டு வாயாலம் வச்சுட்டு கைகால் வச்சுட்டு ஆச்சமணம் பண்ணி விபூதிட்டு வரணும். நம்ம என்ன சொல்கிறோம், வந்துட்டேன் அப்படிங்கிறோம். வந்து விடுவேன்னு சொல்லாமல் வந்து விட்டேன் என்று இறந்த காலத்தில் சொல்கிறோம். வந்து விட்டேன்னு சொன்னால் நீ அஞ்ச வேண்டாம், வந்து விடுவேன்னு அர்த்தம். நேரம் பிடிக்காது, கை சுருக்க வந்துடுவேன்னு அர்த்தம். இப்போ விரைவுகிறது இறந்த காலம் பயன்படும். இப்போ சிவபக்தர்களை வணங்கி விட்டோம் அப்படின்னு வேதம் இறந்த காலத்தில் கூறுகின்றது என்று சொன்னால் அவர்களை வணங்காது இருக்கக்கூடாது என்ற விரைவை காட்டுகின்றது. சுவாமியை வணங்கினதா அவனுக்கு நம்ம லெட்டர் போட்டால் போகிறோம், லெட்டர் எப்போ வேணால் போய் சேரலாம். ஆனால் பக்தாவை வணங்குவதா லெட்டர் போடக்கூடாது. பக்தர்களை பார்த்த உடனே காலில் விழுந்துடணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இல்லை என்றால் அவர்கள் காட்சி உனக்கு மீண்டும் கிடைக்காது, அவர்களை வணங்கி பெருகி அருள் பெறுகின்ற தன்மை வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. சுவாமி எப்பொழுதுமே கிடைப்பார், பர்மனண்ட்டு. இவர்கள் கிட்டும் போதே அடைய வேண்டும் என்று அவருடைய பெருமையை சொல்கிறது வேதம். இப்படி சிவபக்தர்களுக்கு வேதம் நமஸ்காரம் பண்ணிருக்கிறதுனாலேயே சிவமே பரமாத்மாங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். இது ஒரு பிரமாணம் இல்லையா? இன்னொரு தெய்வத்தினுடைய பக்தர்களுக்கு எங்கேயுமே நமஸ்காரம் இல்லையே, பரமேஸ்வருடைய பக்தர்களுக்கு தான் நமஸ்காரம் இருக்குது. இது ஒரு சூக்ஷ்மம் தானே. இப்படி பார்த்தா வேதங்கள் முழுக்க வேதத்துக்கு பொருள், வேதம் முழுக்க இந்த சூக்ஷ்மமானது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே சுவாமி சிவபக்த வேஷத்தில் கௌரிகிட்ட வந்தார், வந்து வாசலில் நிற்கிறார், வயசான வேஷத்தில் நிற்கிறார், வயோதிகர், வயிறு குழஞ்சிருக்கு. காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்த அந்த வயோதிக சிவபக்தரை போல் வந்திருக்கிறார். வந்து கௌரி கதவை தர, பசிக்கிறது ஏதாவது இருந்தால் கூடு சாப்பிடணும் அப்படிங்கிற. பெருமானே என்னை வச்சு பூட்டிட்டு போயிருக்காளே, நான் எப்படி கதவை திறப்பேன் அப்படின்னு வா கதர்றா. உங்களை பார்த்ததுனால என் நியமம் பூர்த்தி ஆயிடுத்து, ஆனால் பாவியா பெட்டேனே உங்களுக்கு ஒரு வா சோறு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற. நீ பயப்படாத, நீ இந்த கதவை தொடு, உன் கையால் தொட்டேன்னா அந்த தாழ்பால் திறந்துக்கும். உன் கையால் தொட்டால் தாழ்பால் திறந்துக்கும்னு சொல்கிற சுவாமி தன் கையால் தொட்டால் தாழ்பால் திறந்துக்கும்னு திறந்துன்னு வரக்கூடாதா? அப்போ பக்தனுடைய கௌரவத்தை அவர் அங்கே மதிக்கிறார், பக்தனுடைய தபஸை சுவாமி அங்கே நமக்கு காமிக்கிறார். பக்த என்னால் முடிஞ்சது பக்தனால் முடியும்னு நமக்கு சொல்கிறார். இதான் அந்த புராண சூக்ஷ்மம். இப்போ வேதங்கள்லாம் திருமறைக்காட்டில் சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு வந்தனம் பண்ணிட்டு போயிடுது, சுவாமியுடைய கதவை அடைச்சிட்டு போயிடுது. அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் வேதங்கள் பூசித்து மறைத்த அந்த பெருமானை அந்த கதவை திறந்தே பார்க்கணும். அதாவது அபிமுக துவாரத்தின் வழியாகவே பெருமான் தரிசனம் பண்ணணும், குறுக்கு வழியில் போகக்கூடாது. வேத மார்க்கத்திலேயே பகவான் தரிசனம் பண்ணணும். நம்முடைய சைவம் வைதிக சைவம், வேதத்துக்கு அவிரோதமான சைவம், வேதத்துக்கு அனுகுணமான சைவம், அவைதிக சைவம் இல்லை. ஆகவே வேதத்தோட சமன்வயப்பட்டு நாம் பகவானை ஆராதிக்கணும். நம்முடைய சுவாமி வேதமூர்த்தி, வேதத்தினுடைய மகிமையெல்லாம் பின்னாடி இந்த புராணத்தில் வருது. அந்த வைதிக மார்க்கத்தில் சுவாமி தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக இவ சுவாமியை வந்து வேண்டா. அப்போ அப்பர பெருமான் பாடி அந்த வேதங்கள் அடைத்த கதவை தேவாரம் திறக்கிற மாதிரி சுவாமி பண்ணுறார். ஏன் இவா விண்ணா சுவாமி வந்து இதுக்கு வழி கொடுக்காமல் அவரே திறக்க முடியாதா? அவர் என்ன பண்ணுறார், என்னால் முடிந்தது என்னுடைய பக்தனால் முடியும், ஆகவே நீ என்ன பண்ணுறன்னா என்னை உபாசிப்பதை போல என் பக்தனை உபாசி அப்படின்னு உலகத்துக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறார். இப்போ சுவாமி என்ன பண்ணிருக்காருன்னா, சுவாமியை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்கோ, அவர் ஒரு சோம்பேறி. எப்படிப்பட்ட சோம்பேறி அப்படின்னு கேட்டால், காக்கா மாதிரி சோம்பேறி, இல்லை குயில் மாதிரி சோம்பேறி. குயில் என்ன பண்ணும், தன்னுடைய முட்டையை தான் குஞ்சு பொறிக்காமல் காக்கா கூட்டில் போய் போடும். காக்கா என்ன பண்ணும், அதை வந்து தன்னுடைய முட்டைன்னு நினச்சிட்டு அதை அடகாத்து குஞ்சு பொறிச்சிடும். அப்புறம் அந்த குஞ்சு பறக்கிற வரையும் அதுக்கு சோறும் ஊட்டும். அப்புறம் என்ன பண்ணும், அந்த குயில் கூன்னு குவிண்டு போயிடும். காக்காய்க்கு கஷ்டமாக தான் இருக்கும், இது வந்து குயில் குஞ்சு ஆகிடுத்து, நம்ம வளர்த்த குஞ்சு நம்ம குஞ்சு இல்லை போல இருக்கே, வளர்த்த பாசத்தெல்லாம் கஷ்டப்படும். ஆனால் இதே மாதிரி பல தடவை ஆயிருக்கு, அதனால் அதை விட்டுடும். இதைப்படி தான், இப்படி தான் பிரபஞ்சம் நடக்கிறது. நமக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை நம்ம குழந்தை நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறது, மாலையும் கழுத்துமாக வருது, கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறது, உங்களுக்கு சிரமம் தர வேண்டாம் நானே பார்த்துட்டேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறது. நம்ம ஆசீர்வாதம் தானே பண்ணுறோம், முடியாதுன்னு சொல்கிறோமா? அப்போ நமக்கு என்ன தோன்றுறது, இது நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம சிரத்தை கேட்கும், இது சுவாமியோட குழந்தை. நாம தான் காக்கா, சுவாமி தான் குயில். புரியுறதா உங்களுக்கு திருஷ்டாந்தம்? சுவாமி என்ன பண்ணுறார், தன்னுடைய குழந்தைய தான் அடகாக்காமல் நம்மளை அடகாக்க விடுறார். அதாவது அவருடைய கிருத்தியம் சிருஷ்டிங்கிறது. நாம தான் நம்ம குழந்தைய உண்டாக்குறோம், சிருஷ்டி பண்ணுறோம்னு சொன்னால் எந்த தகப்பனும் சொன்னதை கேட்காத பிள்ளையை சிருஷ்டி பண்ண மாட்டார், எந்த தாயும் நோயாளியாக இருந்த குழந்தைய சிருஷ்டி பண்ண மாட்டார். அப்படி தானே குழந்தைகள் பிறக்கிறது. அதனால் நாம் பெற்றோர்கள்னு பேர், பெற்றோர்கள்னா ரிசிபியன்ஸ், பெறுகின்றோம். சுவாமி தரார், நாம் பெறோம். நாமெல்லாம் காக்கா, காக்கா அம்மா, காக்கா அப்பா, சுவாமி குயில் அம்மா. அவர் சிருஷ்டியை எப்படி டெலிகேட் பண்ணுறாரோ, சிருஷ்டி அவருடைய கிருத்தியம், அதை டெலிகேட் பண்ணிருக்கார். பிரபஞ்சமே சிருஷ்டி பண்ணுற மாதிரி தன்னுடைய கிருத்தியத்தை டெலிகேட் பண்ணுறார். பண்ணுறதுனால நாம் அகங்கரிக்கக்கூடாது. அவருடைய கிருப்பையினால் சிருஷ்டி நடக்கிறதே தவிர, நாம் சிருஷ்டி பண்ணணும் அகங்காரிச்சோம்னா அந்த அகங்காரம் தான் பிரம்மாவுக்கு வந்தது, விஷ்ணுக்கு வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், அண்ணாமலையாராக தோன்றி அந்த அகங்காரங்கிற நோய்க்கு மருந்து கொடுத்தார். அவளை தண்டிக்கலை, அகங்காரம் நோய்க்கு மருந்து கொடுத்தார். அப்போ எப்படி சிருஷ்டிங்கிற கிருத்தியமானது டெலிகேட் ஆகிருக்கோ, பிரபஞ்சத்தில் பிரித்து கொடுத்துருக்கிறாரோ, அப்படி அவர் என்ன பண்ணுறார், பஞ்ச கிருத்தியத்தையும் பிரித்து கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் வந்து ரட்சணக்கர கிருத்தியத்தையும் பிரித்து கொடுத்துருக்கிறார், அப்படி உலகத்தை ஒடுக்கிறதையும் பிரித்து கொடுத்துருக்கிறார், மறைப்பையும் பிரித்து கொடுத்துருக்கிறார், அனுகிரகத்தையும் பிரித்து கொடுத்துருக்கார். அனுகிரகத்தை தான் யார்கிட்ட பிரித்து கொடுத்துருக்காருன்னு கேட்டால், சிவனுடைய ஆள்கிட்ட பிரித்து கொடுத்துருக்கிறார். அப்போ சிவனுடையாருடைய அனுகிரகம் என்பது சிவனுடைய அனுகிரகம். நம்முடைய அம்மா அப்பாவுடைய சிருஷ்டி என்பது பரமேஸ்வருடைய சிருஷ்டி. நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்றார்கள்னு சொன்னால் பரமேஸ்வரன் நம்ம படைச்சார்னு அர்த்தம். இந்த பூமியில் நம்ம அம்மாவயத்தில் நம்ம பிறந்தோம்னு சொன்னால் பரமேஸ்வரன் நம்மளை இந்த பூமியில் படைச்சிருக்காருனு அர்த்தம். நம்ம ஒரு சிவபக்தாருடைய அனுகிரகத்தை அடைந்தோம்னு சொன்னால் பரமேஸ்வரன் அனுகிரகத்தை அடைஞ்சோம்னு அர்த்தம். கிருத்தியங்கள் இப்படி தான் பிரித்து கொடுக்கப்படுது. அதனால் சிவபக்தாவை வந்து அவசியம் வந்து அவள் அனுகிரகத்தை பெறணும். அதனால் கௌரி என்ன பண்ணுறா, பாபம் பண்ணி பகவானே உங்களை ஆராதிக்க முடியாமல் இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு போட முடியாமல் இருக்குன்னு சொன்னோடனே, நீ தொட்ட உடனே இந்த பூட்டானது திறந்துக்கும்னு சொன்னார். அவள் சந்தோஷமாக தொட்டா அந்த பூட்டு திறந்துருந்தது. சாமி தான் அதை பண்ணாமல் தன்னுடைய பக்தையான கௌரி பண்ணுற மாதிரி பண்ண வச்சார். என்ன காரணம்னா, என்னால் முடிந்தது, என் அடியவனால் முடியும் அப்படின்னு காமிச்சு உள்ளே வந்தார். வந்து சமைச்சு போடுனார். அவர் சமைச்சு போட்டா திருப்தியாக சாப்பிட்டுருக்கார். அவன் என்ன பண்ணுறா, ஒரு வயோதிகருங்கிறதுனால எடுத்து எடுத்து ஊற்றா தன் கையினாலேயே. சுவாமி அந்த கரத்தை பிடித்த வண்ணமே அதை உண்டு உண்டு மகிழ்ந்து ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப நல்லா இருக்குது கௌரி, உன் சமையல் வந்து எவ்வளோ ஒஸ்தியாக இருக்குது, இதே மாதிரி ரசம் யாரும் வைக்க முடியாது, ஏன்னா வயசானவனுக்கு ரசம் தான் வேணும் அப்படின்னு, ரசமாக இருக்கே நீ வச்ச ரசம் என்று அதை சிவரசமாக பருகிறார். அப்படி படிந்து இருக்கும் போதே என்ன பண்ணுறார், திடீர்னு 16 வயசு குமரனாக கட்சித்தார். கட்டிலங் காளையாக அவருடைய பஸ்மா மறைஞ்சு சந்தன கீத்தா ஆயிடுத்து, அவருடைய ருத்ராட்சங்களாக மறைஞ்சு நவரத்தன மாலையாக ஹாரமாக ஆயிடுத்து, அவர் கட்டிலங்காலையாக அவருடைய வந்து அந்த கீழாடை மறைந்து பட்டு வஸ்திரமாக ஆயிடுத்து. அப்படி அவர் காட்சி தந்தோடனே கற்பு கரசியாக இருக்கிற கௌரி நடுங்கி போய் ஓரத்தில் நின்றுண்டு கையை நெறித்து கொண்டு என்ன இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு வந்து திக்கித்து துக்கிக்கிறார். சுவாமி ஏன் இப்படி பண்ணுறாங்கிற ரகசியம் சூக்ஷ்மம் நீங்கள்லாம் சிந்தனை பண்ண வேண்டியது, யாருக்காவது தெரிஞ்சால் நாளைக்கு நீங்கள் சொல்லலாம், ஒரு ராத்திரி உங்கள்கிட்டயும். இது சுவாமி பண்ணுற அனுகிரகம். இந்த லீலைக்கு விருத்த குமார பாலனாகிய லீலைன்னு பேர். சுவாமி விருத்தர்னா கிழவராகவும் வர்றார், வந்து குமாரன் அப்படின்னா யவன ரூபத்தில் வர்றார், பாலன்னா சிசுவாகவும் வர்றார். ஏன் இந்த மூன்று விதமாக அந்த கௌரிக்கு அவர் வந்து காட்சி கொடுக்குறார், கௌரிக்கு அதனால் அவர் சுகத்தை தான் செய்கிறார், கௌரியை ஏன் வேறு அவர் ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற ரகசியத்தை தான் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும். உங்களையே கௌரியாக நினச்சின்னு நீங்கள் யோசிச்சல்னா உங்களுக்கு அது புரியும். கௌரி யாரோன்னு நினச்சின்னு யோசிச்சல்னா உங்களுக்கு புரியாது, அதை நீங்கள் யோசிங்கோ. உடனே பயப்படுறா. அந்த நேரத்தில் சொந்தக்காரெல்லாம் வந்துடுறா, கதவு திறந்துருக்கு, ஒரு யுவா உட்காந்துருக்கான், அவனுக்கு பரமாரி இருக்கா, பாதிக்கு மேலே சாப்பிட்டாச்சு, இவன் ஓரமாக நின்றுட்டு நடுங்கின்னு இருக்கா, மன்மதனை போல ஒரு புருஷன் உட்காந்துட்டுருக்கான். அந்த காட்சி எந்த ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் அப்படி இருக்கும்போது சுவாமி நீங்கள் என்னை மாட்டி விட்டுட்டேன்னு அவன் நினைக்கும் பொழுது என்ன பண்ணார் சுவாமி, உடனே ஒரு சிசு ஆயிட்டார். அப்போ இந்த குமாரனாக இருக்கிற காட்சி கௌரிக்கு மட்டும்தான், அந்த யுவனாக இருக்கிற காட்சியை அந்த புகுந்த வீட்டு சொந்தக்காரர்கள் பார்க்காத வண்ணம் கௌரியை மாட்டி விடாதபடி பச்சிளங்குழந்தையாக மாறி தனது வலதுகால் கட்டவரில் வாயில் வச்சுட்டு சிவந்த கண்கள்லேருந்து தாரதாரியாக கண்ணீரை ஒழிக்கிண்டு அது அழுதுன்ருக்கு, ஓன்னு அழுதுன்ருக்கு, தாயினால் துறக்கப்பட்ட ஒரு குழந்தையை போல அது அழுதுன்ருக்கு. அந்த புருஷ விக்கிரகத்தை பார்த்தா யாருக்கு ஆசை வரும், கௌரி என்ன பண்ணா அவருடைய எண்ணமே மறந்து போடுத்து, யாரோ வந்து தன்னை ஏமாத்தினான்ங்கிறத எண்ணம் போய் அந்த குழந்தைய பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆசை வருமா இல்லையா, அதை எடுத்து அப்படியே மார்பில் போட்டுன்னு அனுப்பிச்சுட்டான். அழாத அழாத சமாதானப்படுத்துறாத இந்த காட்சியை தான் அவர்கள்லாம் பார்க்குறான். பார்த்த உடனே அவர்கள்லாம் கடும் கோபம் வருது, யார் பெற்ற மகனை நீ இவ்வாறு கொஞ்சுகின்றாய் அப்படின்னு அவர்கள்லாம் கேட்குறா. அப்போ சொல்கிறா, தேவதத்துன்னு தெரியாதா உங்களுக்கு, அந்த தேவதத்தினுடைய மகன் தான், தேவதத்துன்னு அவருடைய மனைவியும் இந்த வழியே சென்றார்கள், செல்லும் பொழுது இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க, அவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்படி இவள் சொல்லுவது தான் நினைந்து சொல்லவில்லை, பகவான் பிரேரிக்கிறார் அதனால் சொல்கிறார். இப்போ பக்தாள்லாம் பரமேஸ்வரனையே நினைச்சிட்டுருக்கிற நிலையில் அவள் பேசுகிற பேச்சு பொய்யாகாது, அவள் செய்கிற காரியம் தப்பாகாது, சிவா ஆவிவேசம் இருக்கிற காரணத்தினால. இதை பல சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு அடியவர் என்ன பண்ணார், அடியார்களுக்கு உணவிட முடியலைங்கிற நிலையில் ராஜாவுடைய அந்த குதிரிலேருந்து நெல்லை எடுத்துட்டார். இது திருடுறோங்கிற எண்ணம் இல்லாமலே எடுத்தார். அப்படி எடுக்கும்போது அவள் கையங்களமாக பிடிச்சுட்டு போய் ராஜா மட்டும் நிறுத்தினார். ராஜா இடங்கிழிங்கிற நாயனர், அவர் பார்க்குறார் பஸ்வருத்ராட்சதாரியாக அவர் இருக்கார், அவரை தண்டிக்கிறதுக்கு ஒரு மனசு வரல. உடனே அவர் கையில் இருக்கிற விலங்கை அவுத்து விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், ஆற்றுக்கு வர பக்தாளுக்கு சமைச்சு போடுறதுக்கு அரிசியே இல்லை, அதனால தான் எடுத்தேன் அப்படிங்கிறார். உடனே நீங்கள் தான் எனக்கு பண்டாரம், பண்டாரம்னா செல்வம், குதிரில் இருக்கிற இந்த நெல்லும் அடுத்த குதிரில் இருக்கிற பருப்பும் எனக்கு செல்வம் கிடையாது, நீங்கள் தான் என்னுடைய செல்வம் அப்படின் சொல்லி நீங்களும் மற்ற பக்தர்களும் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சட்டத்தை போட்டார் இடங்கிடிங்கிற நாயனர். அப்போ சிவனுடைய கைங்கரியத்தை பண்ணும்பொழுது ஒருவன் பேசுவதோ செய்வதோ அவன் தன்னை மறந்து நிலையில் செய்கிறான். அப்போ லௌகிகமான சட்டங்களை கொண்டு இது சரி தப்புன்னு ஒரு பாமரனை போல முடிவு பண்ணக்கூடாது. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோணோக்கம் ஆடாமோ என்று சித்தம் சிவமயமாக இருக்கிற நேரத்தில் அவள் செய்து தவமாக ஆகிவிடும். காரைக்காலம் யார் கணவனுக்கு ரொம்பவும் அடங்கி நடக்கின்ற ஒரு கற்புக்கரசி, அவர் யோக நிலையில் இருக்கிறார். யோகம் என்பது என்னென்னா லோகத்தோட முரண்படாது அந்தரங்கமாக பக்தி பண்ணுறதுக்கு யோகம்னு பேர். ஒரு யோகியை பார்த்தா யாருக்கும் யோகின்னு தெரியாது, சாதாரண பாமரனை போல தான் தெரிவார். ஆனால் அவருடைய யோகம் மனசுக்குள்ளே இருக்கும். அப்படி தான் அவர் இருக்கிறார், பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து இருக்கிறார். அந்த நிலையில் வீட்டுக்காரர் கொடுத்து அனுப்பிச்சு வெச்சிருன்னு சொன்ன ரெண்டு மாம்பழத்தில் ஒன்றை ஒரு அடியவருக்கு அவர் போட்டார். போட்டு அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டார். அடுத்த கணவன் வரும்போது இன்னொரு மாம்பழத்தை அவர் கரத்தில் போட்ட போது அதை உண்டாவன் ரொம்ப நன்னா இருக்கு, மீதி இருக்கிற பழத்தையும் கொண்டு வான்னு சொன்னபொழுது இவர் எடுத்துடுவாரை போல அடுப்பங்கரைக்கு போனார். இதான் அந்த புராணத்தில் இருக்கிற ரகசியம், சூக்ஷ்மம். அந்த பழத்தை எடுத்துவரை போல அடுப்பங்கரைக்கு போனார். இது எந்த எண்ணத்தை உண்டாக்கும்? ஒரு பழம் பாக்கி இருக்கிற பழம் இருக்கின்றது என்ற எண்ணத்தை உண்டாக்கும் இல்லையா? ஆனால் அது இல்லையே, இல்லாத பழத்தை இருக்கின்றது என்ற எண்ணத்தை உண்டாக்குவதை போல இவர் நடந்து கொள்ளலாமா? அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கலாமா? அது குற்றம் இல்லையா? இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு அடியவர் வந்தார், அந்த பழத்தை நீங்கள் வெயுங்கன்னு சொன்னீங்க, இருந்தாலும் நான் போட்டுட்டேன். என்ன காரணம்னா தொடுகறி ஒன்றும் இல்லை, ஆகவே அந்த சாதத்துக்கு மாம்பழத்தை தொட்டு தான் அவர் சாப்பிடணும். அவ்வாறு போட்டதுனால் அந்த புண்ணியம் தங்களுக்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு போட்டேன். அதுதான் உண்மை, இது கற்பனையாக சொல்லலை, இந்த எண்ணத்தில் தான் அவர் செய்தார். வேதங்கள் முடிந்த பிறகு அடியார் வந்திருக்கிறார், இவர் பாதங்கள் பணிந்து அமுதூட்டுவதிலும் சால பெரிய புண்ணியம் இல்லை என்று சொல்லி பண்ணுறார் அவர். அப்பொழுது இந்த புண்ணியம் யாரை சென்று சேரும்? கணவனை சென்று சேரும் என்ற எண்ணத்தில் தான் அவர் பண்ணுறார். அப்போ அந்த நிலையில் இருந்த அவர் வந்து பெருமான் தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, பழம் இருக்கின்றது என்ற எண்ணத்தை உண்டாக்குவதை போல அவருடைய பாடி லாங்குவேஜ் அமைறா மாதிரி பெருமான் செய்தார். பெருமான் செயலுக்கு அவர் பொறுப்பு இல்லை. அதுபோல தேவதத்தனுடைய மகன் இவன் என்று கௌரி சொன்னால் அவள் பொய் சொன்னாள் என்பது அங்கு பொருள் இல்லை. சொக்கநாதர் அவ்வாறு அவர் வாயில் அந்த வார்த்தையை உண்டாக்கினார். சொக்கநாதர் தான் அந்த வார்த்தையை உண்டாக்கினார். உடனே தேவதத்தனா, அவன் பரம சிவபக்தனாச்சே, ஒரு சிவபக்தனுடைய குழந்தையை நீ எப்படி கொஞ்சலாம், வீட்டை விட்டு வெளில போ என்று சொல்லி அவளை கழுத்து பிடிச்சி அந்த குழந்தையோட வெளில தள்ளிட்டான். இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வராது, ஏதோ ஒரு சான்ஸ் பார்த்துட்டு தான் அந்த மாமியார், எப்படியாவது இவளை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டாம். நீ உண்மைதான், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு வர வேண்டும், கைலாசங்கிற வீட்டுக்குன்னா காத்துட்டுருக்கு. அவள் வெளியில் வந்தவுடனேயே அந்த குழந்தையை அணைத்தபடியே தனக்கு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த அம்பாவுடைய மந்திரத்தை அவள் வந்து ஒரு முறை ஜபித்த அளவில் கைலாசத்துலேருந்து விமானம் வந்தது. சுவாமி ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார். அந்த குழந்தை பறந்தது கையிலேருந்து, அந்த குழந்தை கையிலேருந்து பறந்து ஆகாசத்தில் போய் சொக்கலிங்கம் சொக்கநாதராக காட்சி கொடுத்து உமையூர் பாகராக ரிஷபத்தில் ஞான ஆகாசத்தில் சுவாமி காட்சி கொடுத்து கைலாசத்திலிருந்து விமானத்தை அனுப்பித்து அவளுக்கு பார்வதியினுடைய சாரூபியத்தை கொடுத்து, அம்பாளுடைய சாரூபியத்தை கொடுத்து கௌரியை தன்னுடைய உலகத்திற்கு அழைத்து சென்றார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கதையில் நீங்கள் வந்து இந்த கதை உங்களை நிச்சயமாக குறையணும். கௌரிக்கு சுவாமி இந்த மூன்று ரூபங்களில் ஏன் காட்சி கொடுத்தார், அதனால் அவர் கௌரிக்கு கௌரி என்ன தவம் பண்ணியிருக்கிறார், சுவாமி வந்து அவளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள்லாம் யோசிச்சு வைங்கோ, அப்புறம் யாராவது தெரிஞ்சால் அவளுக்கு சொல்லுங்கோ. இன்றைய நம்முடைய சொற்பொழிவை முடித்துக்கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல்லங்கு குருமணி போற்றி.